என்றைக்கும் உம்முடைய வார்த்தை என் இருதயத்திலே வெளிச்சம் கொடுத்து நாங்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக தேவாவியானவரை இயேசு என்று எங்களை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய வசனம் எங்களை தொடாவிட்டால் வறுமையாய் நாங்கள் திரும்பி போவோம். ஆனால் நீர் அதை செய்ய போறதுக்காய் நன்றி. அந்த வெளிச்சி உள்ளே அனுப்ப போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். What happened on the cross? சிலுவையில் நடந்தது என்ன? இன்றைக்கு இந்த செய்தி நேராக கேட்கும் உங்களுக்கும் இந்த ஒளிபரப்பினூடாக கேட்கும் சகோதரர்களுக்கும் உனக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய வசனத்தை அவர் கூட அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொன்னபடி தேவன் அந்த குணமாக்கும் வல்லமையை உன்னிடத்திலே அனுப்புவார். ஒளிந்து மறைவாய் இருக்கிற அந்த இருளும் சரீரத்தை மனதிலே அந்த இடத்தை விட்டு இந்த வசனத்தின் வெளிச்சத்தினாலே அது வெளியேறிய தீரும். இந்த செய்தி உனக்கு. Take it. What happened on the cross? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது? கண்ணுக்கு தெரியாத இந்த உலகத்தில் என்ன நடந்தது? எதற்காக தேவன் அவரை அப்படியான ஒரு கொடூரமான ஒரு மரணத்துக்கு அனுப்பினார்? சரீரத்தில் பயங்கரமான நோவுகள், தாங்க முடியாத வேதனைகள். சகோதரர்களே, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது பலர் தூரம் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பலர் சிலுவைக்கு கிட்டே நின்றார்கள். குறிப்பாக பெண்கள் தூரமாய் நின்று பார்த்தார்களாம். அவர்களது வஸ்திரங்களை அவர்கள் உரிந்து போட்டார்களே. அதனாலே கிட்டே போக முடியவில்லை. மரியாளும் மகதினால் மரியாளும் மரியாள் அவருடைய தாய் ஜான் தி பிலவ்ட் டிசைபிள் அவருக்கு நெருக்கமாக இருந்த யோவான் சிஷ்யன் அவனும் அந்த சிலுவை அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் அணந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் இன்னும் ஏதோ எல்லாம் பேசுகிறார். ஆனால் தேவன் அந்த பயங்கர சம்பவத்துக்கூடாக என்னென்ன காரியங்கள் நடத்தினார் என்று சொல்லி கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இன்றைக்கும் தெரியாது, சிலுவை அண்டை நின்றவர்களுக்கும் தெரியவில்லை, அவருடைய தாய் மரியாளுக்கு தெரியவில்லை, யோவானுக்கு தெரியவில்லை, மதலினால் மரியாளுக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவைகள் இன்னுமாய் வெளிப்படுத்தப்படவில்லை. தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை அவரு கூடாய் உலக ஜனங்களுக்காக உனக்காக எனக்காக அவர் நடத்தி முடித்தார். அநேகம் பேர் அவர் மரிப்பதையும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சோர்வடைகிறார். அடிக்கடி கண்கள் மூடிக்கொள்கிறது. அப்பொழுதும் அவர் ஏதோ பேசுகிறார். மேலேயான வந்து பார்க்கிறார். தாங்க முடியாத வேதனையினாலே அதற்குள்ளேயும் அவர் இன்னும் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார். மத்தேயு 27:35 அவரை கொண்டு போய் அந்த கபாலஸ்தலம் என்கிற இடத்திலே சிலுவையிலே அறைந்தார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. Just one word, they crucified him. 45:6 ஆறாம் மணி நேரம் தொடக்கம் 9 AM வரை அங்கே இருள் உண்டாயிற்று. 6 AM என்று சொன்னால் 12 AM தொடக்கம் மத்தியானம் அந்த நேரம் வரையிலே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பின்னர் 3 AM வரை அவர் அந்த மரண அவஸ்தை கூடாய் போய்கொண்டே இருந்தார். ஏறக்குறைய 3 மணித்தியாலங்கள் அந்த சிலுவையில் தொங்கியபடி நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையையும் அவர் அதில் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அங்கே நின்றவர்களுக்கும் தான், வேத நிபுணர்களுக்கும் தான், இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கும் சிலுவையிலே என்ன நடந்தது என்று தெரியாது. ஏதோ ஒரு நல்ல ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர், அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். சரித்திரபூர்வமாக அவர்களுக்கு அறிந்திருக்கிறார். ஒழிய இன்னும் பல பேரளவு கிறிஸ்தவர்களும் பரம்பரை கிறிஸ்தவர்களும் மெய்யாகவே என்ன நடந்தது, ஏன், என்ன காரியம், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உன்னோட ஆண்டவர் பேச போகிறார். இன்றைக்கு உனக்கு பல காரியங்கள் வெளிச்சமாக வரப்போகிறது. தினவன் இந்த மரவாகி இருந்த காரியங்களை, சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை சில வருஷங்களுக்கு பின்புதான் பால் என்கிற அந்த அப்போஸ்தலன் மூலமாக அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். பேதுருவுக்கு தெரியவில்லை, யோவானுக்கு தெரியவில்லை. Why he was hanging over there? அவர் சொன்னார், நான் மரிக்க வேண்டியதா இருக்கிறது, என்னை சிலுவையிலே அறைவார்கள், நான் உங்களை விட்டு பிரிந்து போவேன், ஆனாலும் கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மறுபடியும் என்னை காணுவீர்கள். ஆனால் அவர்களுக்கு அது படவே இல்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் ரட்சகர் வந்து அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்தை தொடங்குவார் என்று நினைத்திருந்தார்கள். அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. சோ என்ன நடந்தது சிலுவையிலே? தேவன் என்ன பவுலுக்கு வெளிப்படுத்தினார்? பழைய ஏற்பாட்டிலே கொஞ்சம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. ஏசியாவினுடைய புத்தகம் 53 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 750 வருஷங்களுக்கு முன்பு இது எழுதப்பட்டது. ஏசியா மெய்யாக சொல்ல போனால் அந்த சிலுவை காட்சியை அவன் பார்த்திருக்கிறான். மேசியா இவ்வனமாய் பாடுபட்டு ஜனங்களுக்காய் மரிக்க வேண்டியிருக்கிறது, பாவிகளுக்கு பாவமற்ற ஒருவர் மரிக்க வேண்டியிருக்கிறார் என்று சொல்லி அவன் அதை அதில் எழுதினான். 53:4, 5, 6 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனாலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு முதலாவதாக நாங்கள் அவதானிப்போம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கொடூர பயங்கரமான அந்த வேதனையின் நேரத்திலே இங்கே வேத வாக்கியம் கூறுகிறது, நமக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையிலே அதை ஏற்றுக்கொண்டார். பாவிகளுக்காக பாவமற்றவர் அந்த தண்டனையை பெற்றார். யாருமே அந்த தண்டனையை அந்த சம்பளத்தை கட்ட முடியாத நிலையிலே தேவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி தமது குமாரனை உலகிற்கு அனுப்பி வச்சிருந்தார். இயேசு சகலத்தையும் விட்டு சகலத்தையும் தம்மை விட்டு உறுத்தல் பண்ணி தம்மை வறுமையாக்கி தம்மை தாழ்த்தி மனுஷனுடைய ரூபத்திலே இந்த உலகுக்குள்ளே காலடி வைத்தார். நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு இலவச பாவ மன்னிப்பை நமக்கு கிடைக்கும்படிக்கு தேவன் செய்தார். இது முதலாவது காரியம் சிலுவையிலே நடந்தது. ஆனால் பல ஜனங்களுக்கு அப்பொழுதும் தெரியவில்லை. இன்றைக்கும் சபையில் இருப்பவர்கள் எத்தனை பேருக்கு இது வெளிச்சமாக கிடைத்தது? ஒரு வழி அவர்களது சரீர பிரகாரமாக காதுகள் கேட்டிருக்கலாம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி இப்படியாக அது சடங்குகள் அவர்கள் பங்கு பெற்றலாம். ஆவிக்குரிய சபையிலே பல வருஷங்கள் இருக்கலாம். அதனாலே உள்ளத்திலே வெளிச்சமோ ரட்சிப்போ வந்ததுன்றதுக்கு அறிகுறியா அல்ல. ஆவிக்குரிய சபையில் நீ அங்கத்துவனாய் இருக்கிறதுனாலே ரட்சிப்பு உனக்கு இருக்கிறதா? நோ வே, ஒரு காலம் இல்லை. ரட்சிப்பு மிகவும் பாரதூரமான காரியம். It is very expensive. It costs the very life of the Son of God. தேவகுமாரன் இயேசுவின் வாழ்க்கையை அது பாதித்தது, அவரது ஜீவனை பாதித்தது. ஸோ இந்த வசனங்களிலே நாலாம் வசனத்திலே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சகோதரர்களே, அவருக்கு வந்த தண்டனை நமக்குரியது. அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வர வேண்டியதை அவர் அதை எடுத்துக்கொண்டார். நாம் இலவசமாய் விடுதலை பெற்றோம். நீ விசுவாசித்திருந்தால் உனக்கு விடுதலை. பாவத்துக்காக தண்டனைக்காக நீ யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் உடலை கிழிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்புக்குள்ளால் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமே அவசியம் இல்லை. விரதம் விரதம் விரதமாக 40 நாள் வருஷா வருஷமோ எதுவுமே நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அனைத்தையும் சிலுவையிலே காட்டி தீர்த்தார். அனைத்தையும் அங்கே தேவன் அவர் தலை அவர் மேல் விழப்பண்ணினார். எபேசியர் 7:7 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய விடுதலை இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஃப்ரீ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், இலவச பாவ மன்னிப்பு, ஃப்ரீ ஃபர்கிவ்னஸ். கொலோசியர் 13:14 இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினதுமாய் இருக்கிற பிதாவுக்கு நன்றி கூறுகிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இலவச பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே நடந்த முதலாவது காரியம் அறிக்கை பண்ணுவோமா? கண்களை மூடிக்கொள், எனக்கு பின்னாலே இந்த வார்த்தையை சொல்லு. இலவச பாவ மன்னிப்பை நான் பெறும்படிக்கு எனக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு சுமந்தார். நான் இலவசமாய் விடுதலை பெற்றேன், மன்னிப்பை பெற்றேன். பிதாவே உமக்கு நன்றி. சிலர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே வெளிச்சம் வந்து இன்றைக்கு தான் மெய்யாகவே ரட்சிப்பு வரலாம். யார் கண்டது? தேவன் எதை செய்கிறார் இருதயத்தில் என்று. இது உண்மை. நீ மெய்யாகவே அறிக்கை பண்ணியிருந்தால் இது ஒரு மிகவும் பயங்கரமான அறிக்கை. மறுபடியும் ஏசாயா 53 அதிகாரத்திலே அந்த 3 வசனத்திலே அவர் அசட்டு பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டு பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இங்கே பாடுகள் என்று கூறப்பட்டது பெயின்ஸ், acquainted with pain. இங்கே அது போடப்பட்டிருப்பது எதற்கு நிழலாக இருக்கிறது என்று சொன்னால், நோய்களுக்கு அங்கே அது ஒப்பாக இருக்கிறது. நோய்கள் அந்த துக்கம் என்று போடப்படுகிறது, நோவுகள் sorrows, sickness and pain. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு எபிரேய பாஷையிலே. அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஆவியிலே நம்முடைய நோவுகளை அவர் சுமந்தார். அந்த சரீரத்திலே நோய் முதலில் ஆரம்பமாகிறது ஆவியிலே. ஆவி குணப்பட்ட உடனே நோய் குணப்படு, சரீரம் குணப்படுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு. அதான் அந்த திமிர்வாதக்காரனுக்கு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று முதலில் அந்த நோயை குணமாக்கினார். பாவ நோய் ஆவியிலே. சோ அவர் நோவுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமடைகிறோம். 4 வசனத்திலும் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நோய் வாய்க்கப்பட்டவராக தம்முடைய ஆவியிலே சிலுவையிலே தொங்கினார். இது வெளியே என்று பார்த்தவர்களுக்கு தெரியவில்லை. எல்லா சகலவித சாபங்களினாலும் பாவத்தினாலும் வந்த சகல நோய்களையும் அவருடைய ஆவியிலே, மாசற்ற ஆவியிலே தேவன் அதை அங்கே சுமத்தினார். சரீரத்திலே தாங்க முடியாத வேதனை உள்ள நோவுகளை அந்த ஆணிகள் தொலைத்ததனாலே வாரினால் அடிபட்டு அந்த வாரை இழுக்கும் பொழுது அந்த அவருடைய சரீரத்தின் வெளி தோள்கள் சில அப்படியே கிழிக்கப்பட்டதா. அந்த ஆணி அதில் போய் ஏறி அடித்த உடனே அந்த வாரிலே சின்ன சின்ன ஆணிகள் இருக்குமா, அதன் பிறகு அவர்கள் அதை இழுப்பார்கள், அது அப்படியே அந்த சரீரத்தை கிழித்து போடும். அதுதான் இயேசுயா சொன்னான், பாருங்கள் அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. இயேசுயா தரிசனத்திலே அவரை பார்க்கும் பொழுது இன்ன விதமான ஒரு ரூபம் இது, எப்படிப்பட்டதாக அவருடைய இருக்கிறது. எப்படிப்பட்டதான ஒரு ரூபத்திலே அவர் காட்சி அளித்தார். அவனால் நம்ப முடியவில்லை. விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவருக்கு இருக்கவில்லை. சிலுவையிலே எல்லா இடமும் காயம், எல்லா இடமும் கிழிக்கப்பட்டு, காய் கல் கை காலெல்லாம் துளைக்கப்பட்டு, இங்கே நெற்றி எல்லாம் இரத்தம் வழியத்தக்கதாக அந்த முள்முடியினாலே. அதுதான் அவரை விரும்பத்தக்க ரூபம் அங்கே இருக்கவில்லை என்று அவன் எழுதி வைத்தான். அந்த இரண்டாம் வசனத்திலே சகோதரர்களே, நம்முடைய பாவத்தினால் நோய் வந்தது. நோயை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்வாய்ப்பட்டவராக சுக ஜீவியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். வேதனை, பாடுகள், நோவுகளை அவர் சரீரத்தில் சுமந்து குணமாக்கும் வல்லமையை அவர் நமக்கு கொடுக்கிறார். சிலுவையில் நடந்த அடுத்த காரியம், By his stripes you are healed. அவருடைய தழும்புகளால் நீ குணமடைகிறாய், நான் குணமடைகிறேன். இரத்தம் சிந்தப்பட்டது பாவம் மன்னிப்புக்காக. இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆனால் யார் இரத்தத்தை சிந்துவது? பாவம் செய்யாத ஒருவர் தான் சிந்த வேண்டும். அதனாலே தான் கண்காணாத தேவன் இந்த மனுஷ சரீரத்திலே இந்த உலகத்துக்குள்ளே வர வேண்டியதாக இருந்தது. இலவச பாவ மன்னிப்பை உனக்கும் எனக்கும் கொடுக்க. சரீரத்திலே வேதனை அடைந்து சரீரம் கிழிக்கப்பட்டது நாம் சுக ஜீவியத்திலே ஜீவிப்பதற்காக. இரத்தம் பாவ மன்னிப்புக்கு, சரீரம் கிழிக்கப்பட்டது நாம் சுக ஜீவியத்திலே ஜீவிக்க, குணமாக்கும் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள, வாழ்நாளெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யும்படி. இது இரண்டையும் மறக்காதே. இரத்தம் சிந்தியது ஒரு காரணத்துக்காய், சரீரத்திலே அடிபட்டு நோவுகளும் பலவித வேதனைகளும் காயங்களும் ஏற்பட்டது இன்னும் ஒரு காரணத்துக்கு. அடுத்ததாக சிலுவையில் இன்னும் என்ன நடந்தது? பாவம் அறியாத இயேசு தேவகுமாரன் பாவியாக அவர் சிலுவையில் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். பாவங்களை அவர் சுமக்கவில்லை, அவர் பாவம் ஆக்கப்பட்டார். அவர் ஆதாம் எப்படி பாவத்துக்கு பின்பு சாத்தானின் சுபாவத்தை உடையவனாய் இருந்தானோ, ஏதின் தோட்டத்தை விட்டு கரைக்கப்பட்ட நேரத்திலே அந்த கரைப்பட்ட பாவத்தின் சுபாவம், அந்த பாம்பின் சுபாவம், அந்த சுபாவத்தை அணிந்தவராய் சிலுவையிலே தொங்கினார். அதனால்தான் யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே அவர் சொன்னார், மோசே அந்த வெங்கலத்திலே செய்யப்பட்ட அந்த பாம்பை உயர்த்தின மாதிரி மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். உனக்காக அவர் பாவியாய் அந்த இடத்திலே மாசற்ற தேவகுமாரன் அந்த இடத்தை எடுத்தபடியால் தேவன் இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறவர்கள் இலவச பாவ மன்னிப்பை உடனடியாய் பெற்றுக் கொள்கிறார்கள். இலவச பாவ மன்னிப்பு, பாவ சுபாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், தேவ சுபாவத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். தேவ நீதியை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஆம் சகோதரர்களே, இரண்டாம் கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் 21 வசனம் அப்படித்தான் கூறுகிறது. அதை நாங்கள் சற்று வாசிப்போம். நாங்கள் 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படி, அவருக்குள்ளாக நமக்கு தேவ சுபாவம் கிடைக்கும்படி, பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். பாவம் அறியாதவர் சிலுவையிலே பாவமானார். ஆனால் அந்த நேரம் அவரை பார்த்தவர்கள் அதை ஒன்றுமே அறியவில்லை. சீஷர்கள் அதற்கு பின்பும் அறியவில்லை. உங்களுக்கு தெரியும், அந்த எம்மாவு தெருவில் போன அவருடைய சீஷர்கள் இயேசும் அவர்களோடு கூட நடந்து சென்று கொண்டிருந்தார். உயிர் செழுந்ததுக்கு பின்பு அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரோடு பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்களும் நினைத்திருந்தார்கள், இப்பொழுது அந்த ராஜ்யத்தை அவர் நிலைநாட்டப் போகிறார் என்று சொல்லி மேசியா. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3 நாளாகிவிட்டது என்று அவர்கள் கதைத்துக் கொண்டு இயேசுவோடும் கதைத்துக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் ஒன்றும் அறியவில்லை. சிலுவையிலே நடந்தது என்ன என்பதை ஜனம் அறியவில்லை. இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு இது மறைவாயிருக்கிறது. What happened on the cross? பவுலுக்கு தான் இது வெளிப்படுத்தப்பட்டது. He became sin that you and I may receive the nature of God, the righteousness of God. அவருடைய நீதி, அவருடைய மாசற்ற அந்த திவ்ய சுவாவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு. 2 பேதுரு 1:4 கூறுகிறது, திவ்ய சுவாவம் என்று சொன்னால் தேவனுடைய சுவாவம், அவருடைய நேச்சர், பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவர் பாவமானார், அவர் பாவியானார். இது அடுத்ததாக நடந்த காரியம். இன்னுமா இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது என்ன நடந்தது? What happened? இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது சகலமும் குறைவுபட்டவராக, அந்த வஸ்திரமும் இல்லாதவராக, ஆதாமும் ஏவாளும் எப்படி தங்களை அந்த நிர்வாணமாய் பார்த்தார்களோ, ஒரு கேவலமான ஒரு நிலையிலே மனித குலத்துக்கு அவர் தம்மை தேவனுக்கு மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அந்த சிலுவையில் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. இலவச பாவ மன்னிப்பை எல்லாரும் பெறும்படிக்கு அவர் தாகமாயிருந்தார். மிகவும் வேதனையாக இருந்தார். இது ஒரு சாபத்துக்குரிய ஒரு காரியம். நமக்கு தெரியும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சகோதரர்களே, அந்த சிலுவையிலே இயேசு சகலத்திலேயும் குறைவுபட்டு ஒரு பிச்சைக்காரனாக வேதத்திலே போட்டிருக்கிறது தரித்திரம் என்று சொல்லி. நாங்கள் அந்த சொல் அநேகமாக பாவிக்கிறதில்லை. அவர் ஒரு பிச்சைக்காரனாக சிலுவையிலே உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அல்ல, சிலுவை அந்த இடத்தை எடுத்தார். ஏன்? பாவத்தினூடாக வந்த குறைவும் பசி பட்டினி பஞ்சம் இவைகள் யாவும் இதற்கூடாய் வரும் சாபங்கள் அனைத்தையும் நீக்குவதற்காக நாம் நிறைவான ஜீவியம் ஜீவிக்கும்படிக்கு அவர் சகலத்திலும் குறைவுபட்டார். சிலுவையிலே கடைசியிலே தண்ணி கூட இல்லாமல் போய்விட்டது. அதனால் சொன்னார், தாகமாயிருக்கிறேன். எத்தனை மணிக்கு பிடிச்சி எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க பிலாத்துக்கு முன்னால்? 9 மணி காலையில். அதை மட்டும் வச்சு விசாரிச்சு அங்க அனுப்பி இங்க அனுப்பி அடி போட்டு அது செய்து இது செய்து கடைசி 12 மணி நேரத்திலே கொண்டு போய் ஏறக்குறைய அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்னும் 2 கால்வர்களோடு பரபாஸ் தப்பினான். சிலுவைக்கு போக வேண்டி இருந்த பரபாஸ் தப்பினான். இயேசு அங்கே போனார். இந்த பரபாஸ் யார் தெரியுமா? பாவியாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தான் இந்த பரபாஸ். நீயும் நானும் தான் அந்த பரபாஸ். எவ்ரி சினர். அந்த விடுதலை பெற்ற அருகதை இல்லாத அந்த பாவியாகிய கள்ளனாகிய பரபாஸ் போக வேண்டிய அந்த சிலுவையிலே இயேசு தொங்கினார். அது ஒரு நல்ல உதாரணம். உனக்காக எனக்காக நாங்கள் தான் அந்த பராபஸ். சகோதரனே சகோதரியே, சகலத்திலும் அவர் குறைவுபட்டார். இரண்டாம் கொரிந்தியர் 8:9 நாங்கள் இதை தெளிவாய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வார்த்தை நீ விசுவாசத்தோடு நீ கேட்கும் பொழுது அந்த இருள், அந்த அசுத்தாவி, அந்த நோய் அந்த இடத்தை விட்டு அகன்று போவதற்கு 100% இடம் உண்டு. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று பாடல்கள் 107:20 கூறுகிறது. He sent his word and healed them. 8:9 நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் நிறைவுள்ளவராய் இருந்தும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய குறைவுபட்ட நிலைமையினாலே பணக்காரர்கள் நிறைவானவர்கள் ஆகும்படிக்கு, எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் பிச்சைக்காரனானார். எங்கே? சிலுவையிலே. அவர் சகலத்திலும் குறைவுபட்டு பிச்சைக்காரனை போல இருந்த இடம் சிலுவையிலே. That's the place. ஏன்? நாங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயிருக்க, நாங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்குள் நிறைவாயிருக்க, சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அவர் எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். இப்பொழுது உபாகமம், தயவு செய்து உபாகமம் 28 எடுங்கோ. I will show you something there. உபாகமம் 28:8 48 சகலமும் குறைவுபட்டு, இது சாபங்களுக்கு கீழாக வரும் தொடர்புபட்ட வசனங்கள். சகலத்திலும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும், பாத்தீங்களா? Can you see that? நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் உன் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இயேசு இவைகளை ஏற்றுக்கொண்டார் சிலுவையிலே. சகோதரனேக்கள், சகோதரியேக்கள், வாழ்க்கை சொற்பமான காரியம், சீக்கிரமாய் முடிந்து போம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியிலே நோவாவின் வெள்ளத்துக்கு முன்பு 900 வருஷம் 700 வருஷம் ஜீவித்தார்கள். இப்பொழுது பாருங்கள், 70, 80, 90 இன்னும் எச்சனையோ பேர், 40, 45 அண்மையிலே கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரன் திருமணமானவர், 43 வேலை முடிந்து வீட்டுக்கு போய் படுத்து வரான். போன கிழமையிலே அவருடைய மனைவி தன்னுடைய வேலை முடிந்து அவருக்கு இன்னமும் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு சாப்பிட அங்கே போய் பார்த்தா அவர் காணலையாம். படுக்கறைக்கு போய் பார்த்தா ஏற்கனவே அவர் அங்கே செத்து கிடந்தார். கனடா ஸ்ட்ரோக். வாழ்க்கை சொற்பமான காரியம், இதை கவனமாய் கேள். இது முக்கியமான நேரம் உன் வாழ்க்கையிலே. ஏன் தேவனுக்கு நீ நேரம் கொடுக்கக்கூடாது? இத்தனை நாட்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை என்று நீ ஓடப்போகிறாய். காலம் பொல்லாததான் இருக்கிறது. பிள்ளைகள், நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. இதோ உனக்கு இதை அறிவிக்கிறார். நீ நிறைவாக இருக்கும்படிக்கு அவர் குறைவுபட்டார். நீ தாகம் இல்லாமல் இருக்கும்படிக்கு அவர் தாகமானார். அந்த இடத்திலே நீ பிசாசின் கையில் இருந்து விடுதலை அடைவதற்கு அவர் தம்மை ஒப்புக்கொடுத்தார். இருளின் அதிகாரத்துக்கு அந்த நேரத்திலே அவரை சொன்னார்,
இது இருளின் அதிகாரத்தின் நேரம். பிலாத்துவுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது, This is the power of darkness. This is your time.
ஸோ சிலுவையிலே அடுத்ததாக நடந்தது இதுதான். பாவத்தினூடாக வந்த குறைவும் பசி பட்டினி பஞ்சம் சிலரை பாருங்கள், இன்னமுமாக இயேசு வண்டை வந்த பணம் தங்கறதில்லை, கடன் ஜீவியம். இங்கே போடப்பட்டிருக்கிறது கடன் வாங்குவாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இயேசு அந்த காரியத்தையும் குறைவுகளையும் அந்த சிலுவையிலே அவர் அதை அனுபவித்தார், உனக்காக எனக்காக. So when you look at the cross, remember, அந்த சிலுவையிலே அந்தரங்கமாக நடந்தவைகள் இதுவும் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு நாம் அதை கேட்கிறோம். அடுத்ததாக கலாச்சியர் 3 அதிகாரத்திலே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு சிலுவையிலே உனக்காக எனக்காக சாபமானார். கட்டளைகளின் மூலம் வந்த சகல சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கட்டளை மீறின உடனே வரும் சகல, அந்த வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளைகள் அனைத்தையும் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்து அதை விளக்கினார் என்று கொலோசியர் 3:2 கூறுகிறது. கட்டளைகள் மூலம் வந்த சாபங்கள், ஆனால் பலர் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களை சாபங்கள் கொண்டு வரும்படிக்கு நடந்து கொள்கிறார். உன்னிலே நீ தங்கி இருக்கும் பொழுது அது சாபம். டிபெண்டிங் ஆன் யுவர் செல்ஃப் பிரிங்ஸ் எ கர்ஸ். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். உன்னை நீயே நம்பும் பொழுது உன்னை சாபத்துக்குள்ளாய் போடுகிறாய். இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் சபைகள் சாபத்துக்குள்ளாய் கிடக்கிறது. They are in the flesh. மாமிசத்தை பிடித்துக் கொண்டார்கள், மாமிசத்திலே ஜீவிக்கிறார்கள், தங்கள் சொந்த அறிவை நம்புகிறார்கள். கலாச்ச சபை தங்களை சாபத்துக்குள்ளாய் போட்டார்கள். நீயும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மேல் வந்து பலிக்கும்படி இயேசு நமக்காய் நம்முடைய சாபங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். See the other exchange. He became a curse that you and I may receive the blessing. கொலோசியர் 3 3 கூறுகிறது, அவருக்குள்ளாய் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இறந்த காலத்திலே போடப்பட்டிருக்கிறது. We have been blessed with all spiritual blessings in Christ Jesus. அவருக்குள்ளாய் நாம் எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் சிலுவையிலே நமக்காய் சாபமானார். இது ஜனங்களுக்கு தெரியவில்லை, சிலுவையில் அண்டையில் நின்றவர்களுக்கு தெரியவில்லை, சீஷர்களுக்கு தெரியவில்லை. இது எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. This is what happened on the cross. இன்றைக்கு இவைகள் தெரியாது. இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிப்பு இல்லாமல், இன்னும் ரட்சிப்பு அடைந்தவர்களும் மெய்யாகவே சிலுவையில் என்ன நடந்தது என்று தெரியாமல், தே வியர் த கிராஸ் கழுத்திலே கையிலே எல்லா இடத்திலும். அங்கு பார்ப்பேன் சிலர் கிராஸ் அந்த ஜபமாலை எல்லாம் எடுத்து காருக்குள்ளே தொங்கி தொங்க விடுவார்கள் அநேகமானவர்கள். இத்தனை பேருக்கு தெரியும் சிலுவையில் இது நடந்தது. தேவருக்கு நன்றி, இயேசு அந்த சிலுவையில் இப்பொழுது இல்லை, இயேசு கல்லறையிலும் இல்லை. அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அவரோட சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். மரணத்தை மரணத்தினூடாக உடைத்தறிந்தார். ஆம், இன்னமாய் இயேசு சிலுவையிலே தேவனாலே தம்முடைய பிதாவினாலே புறக்கணிக்கப்பட்டார். மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனத்திலே ஏலி ஏலி லாமா சபக்தன் என்று சொல்லி அந்த பாஷையிலே அவர் பேசினார்கள். இவர்கள் யோசிச்சார்கள், ஏலியாவை கூப்பிடுகிறாரோ தெரியாது என்று சொல்லி. பாருங்கள், ஒருவருக்கும் தெரியவில்லை, எலோஹிம் எலோஹிம், அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எதற்காக தேவன் என்று கூப்பிடுகிறார். அவர் தொடர்ந்து அந்த ஊழியத்திலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது சரீரத்திலே இந்த நாட்களிலே என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன். தொடர்ந்து பிதாவை குறித்தே பேசினார். என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொன்னார். என் மூலம் இல்லாமல் பிதாவினிட யாரும் வர முடியாது என்று சொன்னார். That shuts off every religion. எல்லா சமயத்தையும் அந்த இடத்திலே கதவு மூடப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனும் தேவன் சிலுவையின் மூலம் பெற்றுக் கொடுத்த இந்த இலவச பாவ மன்னிப்பு இல்லாமல், அந்த இரத்தத்தின் மூலம் அந்த இலவச பாவ மன்னிப்பை பெறாமல் தேவனண்டை சேர ஒரு காலம் முடியாது. எந்த நல்லவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு குற்றம் நீ செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, யாருக்கு நீ பிரச்சனை கொடுக்காது இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு மூலம் அல்லாமல் எவரும் பிதாவின் அண்டை சேர முடியாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இது அவருக்கு உரிய வார்த்தைகள். இயேசு அவ்விதமாக அவர் கூப்பிட்டும் அங்கே இருந்து ஒரு மறுமடியும் வரவில்லை. சகோதரர்களே, பிதாவாகிய தேவன் அந்த நேரத்திலே தமது முகத்தை மறைத்தார். ஏன்? எங்களுக்காக அவர் பாவியாக அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது எப்படியா அந்த நேரத்திலே உதவி கொடுக்க முடியும்? மனித குலம் அனைத்துக்குமே அங்கே இலவச பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்காக தண்டனை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி அவரை உதவி செய்யலாம்? அருமையான இஸ்லாம் சகோதரர்கள், இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள், ஈசா நபி அவர் வர இருக்கிறார் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் அவர்களோடு பேசி பாருங்கள். ஈசா நபி வரத்தான் வேணும், ஆனால் அவர்கள் மனதிலே வஞ்சிக்கப்பட்டு சாத்தானாலே அவர் சிலுவைக்கு போய் இரத்தம் சிந்தி மறிக்காமல் தேவன் அவரை அப்படியே அவர் அற்புதமாக அவர் மேலே எடுத்து விட்டார் என்று விசுவாசிக்கிறார்கள். அதனாலே அந்த இலவச ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, தேவன் அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தினால் ஒளிய உள்ளத்திலே யாரும் இயேசுவை அறிய முடியாது. இயேசு சொன்னார், என் பிதா ஒருவன் ஒருத்திக்கு என்னை வெளிப்படுத்தினால் ஒளிய எவனும் குமாரனை அறியவே முடியாது. நீ ஆவிக்குரிய சபையில் இருந்தால் என்ன? நீ வேத புத்தகம் வைத்திருந்தால் என்ன? நீ ரட்சி படைந்த தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, கேள் பிள்ளையே கேள், அதனாலே யூ ஆர் நாட் பார்ன் அகைன் ஆட்டோமேட்டிக்லி. ஆட்டோமேட்டிக்காகவே நீ மறுபடியும் பிறந்த சொல்லவே முடியும். God has only children. தேவனுக்கு பிள்ளைகள் மட்டும்தான் உண்டு, பேர பிள்ளைகள் இல்லை. He has no grandchildren. Everyone must come through Jesus to be born again. இயேசுவு கூடவே ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனடை சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை இயேசுவண்டை இழுத்துக் கொள்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவ ஆவியானவர் தாமே நம்மை அவரண்டை இழுத்துக் கொள்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். அவர் அந்த விசுவாசத்தை போடுகிறார். அப்பொழுது நீ ஆண்டவரே நீ ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறாய். அவர் உன்னை அரவணைக்கிறார். சோ தேவனாலே புறக்கணிக்கப்பட்டார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். நாம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு அவர் தேவனாலே தம்முடைய பிதாவினாலே கைவிடப்பட்டார். இது அடுத்த காரியம், சிலுவையிலே நடந்தது. He was rejected by the Father so that we may be accepted by God in him. Ephesians 1st adhigaram 12th vasanam. Ephesians 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தம்முடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். We were accepted in the beloved. ஆங்கிலத்தில் 5th கூறப்படுகிறது, அவருக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அவர் புறக்கணிக்கப்பட்டார், நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டாய். அவரை விசுவாசிக்கும் பொழுது சிலுவையிலே நடந்த அது அடுத்ததானது. நீயும் நானும் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் மரணங்களை உருசித்தார். மரணம் மட்டுமல்ல, மரணங்கள். சிலுவையிலேயே அவருடைய சரீரம் மரித்தது. அதன் பிறகு அவருடைய ஆவி தேவனை விட்டு பிரிந்து பாதாளங்களிலே இருந்தது. 3 நாட்களுக்கு அந்த நித்திய மரணத்தை அவர் ருசித்தார். தேவனை விட்டு பிரிந்து இருக்கும் ஒரு நிலைமை. Can you see that? மரணங்கள், சரீரம் மரித்தது, ஆவிக்குரிய மரணம் ஏற்கனவே அவர் பாவியாய் தொங்கினதினாலே அங்கே உள்ளே வந்தது. அதன் பிறகு சரீர மரணத்தினாலே அந்த ஆவியால் அவரை விட்டு பிரிந்தது. அந்த சரீரத்தை எங்கே போனார்? எபேசியர் 4th 8th. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? பூமியின் தாழ்விடங்கள் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? யோனா 3 நாட்கள் 3 இரவு மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் அடியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும் அது? That's right. அவருடைய மரணத்தின் பின் 3 நாட்களுக்கு அந்த நித்திய மரணத்தை ருசிக்கத்தக்கதாக அந்த லாசரஸுக்கு முதல் லாசரஸுக்கு பின்பு மறித்து அந்த ஐசுவரியவான் போன அந்த வேதனையின் இடத்துக்கு இயேசு அங்கே போனார். நீ ஏன் என்று கேட்கிறாய்? மறித்ததுக்கு பின்பும் அதுக்கு பிறகும் வேதனையா? பாவத்தின் சம்பளம் முழுவதுமாய் கட்டப்பட வேண்டியதாய் இருந்தது. நாம் தேவனோடு அவருடைய பிரசன்னத்திலே சஞ்சரிப்பதற்கு இயேசு சிலுவையிலே தேவனை விட்டு பிரிந்து அவருடைய சரீரத்தை விட்டு பிரிந்து அந்த வேதனை உள்ள அந்த இடத்துக்கு பூமியின் அடி உள்ள இடத்துக்கு போனார். பூமியின் அடியிலே நடுவிலே பிள்ளைகளுக்கும் தெரியும், விஞ்ஞானிகள் எல்லாருக்கும் தெரியும், உங்களில் பலருக்கும் தெரியும், என்ன இருக்கிறது?
நெருப்பு.
அது தெரியாதா? நெருப்பு. அதுகள் என்னமோ உள்ளுக்கெல்லாம் நடந்துதானாம். இந்த வெடிப்பு ஏற்பட்டு இந்த சுனாமி இந்த கடலுக்கு கீழாக பொங்கி அந்த தண்ணீர் எல்லாமே கரி நிறமாக வந்தது என்று சொல்கிறார்கள். பூமியின் நடுவிலே பயங்கர நெருப்பு. பாவியாக மறிக்கிறவர்கள் உடனடியாக போகும் இடம் அதுதான். இயேசுவின் 2வது வருகை 2வது வருகையிலே 2வது பகுதி பூமிக்கு வந்ததுக்கு பிறகு 1000 வருஷங்களுக்கு பிறகு பூமியிலே அரசாண்டதுக்கு பிறகு அவரும் அவருடைய பரிசுத்தவான்களும் அதுக்கு பிறகு எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். பாவிகள் அனைவரும் உயிர்த்தெழப்படுவார்கள். Everybody is going to come and stand in front. நியாய தீர்ப்புக்காக The white throne judgment. வெள்ளை சிங்காசனம். See? ஸோ அந்த இடத்துக்கு அவர் போனார். நாம் தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்கு இது அடுத்ததாய் நடந்தது. ஆனால் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசு ஒரு நேரம் வந்தது, பிதாவே என்னுடைய ஆவியை உமது கரச்சலை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் பிதா அவருடைய ஆவியை வாங்கிக் கொள்ளவில்லை. ஏன்? பாவத்தின் சம்பளம் முழுவதுமாய் கட்டப்பட வேண்டியதனாலே அந்த பாதாளங்களிலே அவர் இறங்க வேண்டி இருந்தது. Can you see that? பிதா என்ன காரியம் செய்தார் என்பதை பார்த்தீர்களா? அவர் அந்த மூன்று நாளும் அந்த மூன்று இரவும் அந்த அந்த பூமியின் அடி வயிற்றிலே வேதனை உள்ள அந்த இடத்திலே இருக்கும் பொழுது ஆபிரகாமும் மற்ற பரிசுத்தவான்களும் தாவீது இன்னும் மற்ற ஜனங்கள் ஏற்கனவே மேசியாவுடைய வருகையை நோக்கி பார்த்திருந்த சகோதரர்கள் அவர்கள் அதை இருந்து பார்த்திருப்பார்கள். இவன் ஐசுவரியவான லாசரஸை பார்த்த மாதிரி அவர்கள் அங்கே இருந்து பார்த்திருப்பார்கள். இதான் சிறைப்பட்டவர்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? இயேசுவின் ரத்தம் இன்னும் சிந்தப்படாததுனாலே அந்த நேரத்தில் உடனடியாய் மரிக்கிறவர்கள் இயேசுவுக்குள்ளாக விசுவாசத்திலே மறிக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு தான் போனார்கள். வேதனை உள்ள இடம் அல்ல, இவர்களுக்காக ஒரு இடம் அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இட் வாஸ் கால்ட் பாரடைஸ், பாரடைஸ். இப்பொழுது அந்த இடம் காலி, எம்டி. ஏன்? அதோ பார், அதிலே அங்கே போடப்படுகிறது சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலை ஆக்கி அங்கே இருந்து போகும்படிக்கு செய்தார். போங்க எல்லாரும். எங்கு போனார்கள்? அவர்கள் பிதாவின் அண்டை போனார்கள். Hallelujah! நீங்கள் வாசித்து பாருங்கள், சிலர் அவரோட உயிர்த்தெழுந்து அவர் உயிர்த்தெழுந்த நேரத்தில் இவர்களை அங்கே போக மேலே போகும்படிக்கு சொல்ல அவர்கள் எருசலேமுக்குள்ளே வந்து விட்டார்கள். என்ன புதினம் பார்க்கவோ எனக்கு தெரியாது. அங்கே இருந்து காரியங்களை சில ஆக்களை சந்திச்சு போயிருக்கிறார்கள் அங்கே போகிறதுக்கு முன்பதாக. அதெல்லாம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீ எங்கே என்று யோசிக்கிறாய்? ஆண்டவர் சொன்னார் மேலே போங்க அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இருக்க பார்த்து போட்டு போவோம், குட் பை. உயிர்த்தெழுதல் நடந்த உடனே அநேகருடைய பேர் அந்த குழிகள் திறக்கப்பட்டது. எப்படி இருந்திருக்கு இணைஞ்சனதுக்கு அவர்களை காணும் பொழுது யோசித்து பாருங்கள். இயேசு நாம் ஜீவனை பெறும்படிக்கு அவர் மரணத்தை ருசித்தார். எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒருவருக்கொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்றும் சிறுமையாக்கப்பட்டிருந்தவராகிய இயேசு மரணத்தினாலும் மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் ஜீவனை ருசிக்கும்படிக்கு, ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு மரணத்தை ருசித்தார். மரணம் அவரை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை, முடியாது. Death cannot hold him down. மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் என் கரத்திலே என்று சொன்னார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. தேவனை விட்டு பிரிந்திருக்கும் நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனோடு சேர்க்கப்படும் நிலைமையை, ஜீவனை நமக்கு அவர் கொடுத்தார். யோவான் 10:11, என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். 15:15, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கீழே போடுகிறேன். அதாவது ஐ கிவ் மை லைஃப், ஐ லே டவுன் மை லைஃப் ஃபார் தி ஷீப், ஆடுகளுக்காய். சகோதரர்களே, இந்த காரியங்கள் சிலுவையிலே நடந்து கொண்டிருக்க எத்தனையோ ஜனங்கள் இதை காணாமல் போனார்கள், அறியாமல் போனார்கள். அவர்கள் இதை அறியவில்லை. இயேசு நாம் சகலத்திலும் சிங்காரமாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நிறைவு மட்டுமல்ல, நாங்கள் அவருக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வு இல்லாமல் நிற்கும்படிக்கும் தேவன் அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து சகல வெட்கத்துக்குள்ளாக அவரை சிலுவையிலே அங்கே ஒப்புக் கொடுத்தார். ஏசியாவினுடைய புத்தகம் 61:7 இன்னைக்கு பாருங்க, இந்த செய்தி போற நேரம் என்ன நடக்குது பாத்தீங்களா, என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏசியா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தினை பலன் வரும், வெட்கத்துக்கு பதிலாக பலன் ஆசீர்வாதம். என்னத்தினாலே வெட்கம்? பாவத்தினாலே, சாபங்களினாலே. இன்றைக்கு பலர் வெட்கப்படுகிறாள், ஐயோ இதுக்கு கட்ட காசு இல்லையே, நான் வெட்கப்பட்டு போவேன், நான் என்ன செய்வேன், அதுக்கு என்ன செய்வேன், இப்படி செய்வேன், ஐயோ நான் என்ன செய்யட்டு. சகோதரர்களை, கடன் ஜீவியத்திலே பிடிபட்டவர்கள் வாயினால் சொல்ல முடியாது. சொல்ல போனால் அவர்களுக்கு தேவன் மேல் தங்கி இருக்க அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம். இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். எத்தனை கிரெடிட் கார்ட்ஸ் வைத்திருப்பார்கள் தெரியுமா? என்ன ஒரு பிரச்சனை ஓடு பார்க்கணும், தே வில் யூஸ் த கிரெடிட் கார்டு. அதுக்கு பிறகு இரவு பகலாய் வேலை செய்வார்கள், தங்கள் சாப்பாடையும் பார்க்காது வேலை செய்வார்கள். பரிதாபமான நிலைமை. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 10 குடும்பங்களை எடுத்தால் 9 குடும்பம் இந்த மாதிரி இருக்கு. சபையில் இருக்கிறவர்கள் கடன் வாங்கி இருக்கு ஜீவிக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? நான் அங்கே இருக்கும் பொழுது 2-3-4 சகோதரர்கள் தற்கொலை செய்து மறித்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீடு, பெரிய மாளிகை, கார், இது எல்லாமே. அதனால் அவர்கள் முன் ஹாலில் தொங்குகிறார்கள். அண்மையிலும் நடந்தது, கடன் யோசனை, என்ன செய்ய போறேன், யோ என்ன செய்ய போறேன், 10,000 கட்டவனுமே, 5,000 கட்டவனே. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த வெட்கத்துக்கூடாக என் குமாரனை சிலுவையில் நான் அனுப்பினேன். உன் வெட்கத்துக்கு பல பதிலாக ரெண்ட தனியாக பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். இளைச்சிக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே ரெண்ட தனியாக சந்தோஷப்படுவார்களா? இவை யாவும் இந்த மாறுதல் நடந்தது சிலுவையிலே. I will give you double for your shame. மெய்தான், காசு இல்லாட்டியும் அது கொடுக்க இல்லாட்டி இது இல்லாட்டி வெக்கம் தான். என்ன செய்யறது ஆண்டவரே, நான் முகத்து வெளியில நான் எப்படி காட்டுறது சொல்லுவாங்க, முகம் காட்ட முடியாம இருக்குது வெட்கத்தினால். காசு கொடுக்கணுமே, கடன் வேண்டினவன் வந்து தொண்டையை நெரிப்பானே. இனி அதனாலே சாப்பிடாது, அதனாலே நோய், அல்ச, இன்னமாய் சொல்ல போனால் மாறாத வருத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிலர் தற்கொலையில் முடிகிறார்கள். இயேசு சொல்வதை கேள், இந்த ஜீவி உனக்கு தேவையில்லை, இந்த கடன் வாங்கும் ஜீவியத்தை விடு, உன்னுடைய கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு கொடுக்க ஏதுவாக உனக்கு இருந்தால் உடனடியாக அதை உபயோகித்து அந்த காடனி அந்த கடனை உடனடியாய் தீர்க்கலாம். என்றால் சில இடங்களிலே அந்த கார்டு இல்லாமல் அவர்கள் அந்த பேமெண்ட்டை எடுக்க மாட்டார்கள். ஆனால் கட்டி தீர்ப்பதற்கு கைவசம் அங்கே பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை பாதிக்கப்படும், உன் குடும்பம் பாதிக்கப்படும், முடியாத நேரத்தில் மரண எண்ணங்கள் உனக்கு வரும். இது உனக்கு தேவையில்லை சகோதரனிகள், விடு இந்த வாழ்க்கையை. இருக்கிறதை வைத்து போதுமங்கிற மனதோடைய ஜீவிச்சுக்கொள். இயேசு உன்னோடு பேசுகிறார் இன்றைக்கு. நீ செய்ய நினைத்ததை செய்யாதே, மரணத்துக்கு உன்னை ஒப்புவிக்காதே. கடைசியாக
இயேசு சிலுவையிலே பிசாசை தோற்கடித்து தம்மை ஒப்பு கொடுத்து அந்த வெற்றியை ஜெயம் கொண்ட அந்த ஜீவியத்தை அவர் நமக்காய் பெற்றுக் கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்தார். ரோமர் 8:37 அவிடமாய் கூறுகிறது. ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது ஜெயம் கொள்ளுகிறது ஒரு காரியம், முற்றிலும் ஜெயம் கொள்கிறது என்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்களை விட மேலாக இருக்கிற ஒரு நிலைமை, அதைவிட மேலான ஒரு இடத்தை இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்தார். பிசாசின் அதிகாரத்தை சிலுவையிலே உடைத்தார். பிசாசு சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான், நித்தியத்துக்குமாக தோற்கடிக்கப்பட்டான், நிரந்தரமாக தோற்கடிக்கப்பட்டான். அவனுடைய தோல்வி ஒரு காலம் மாறாது, மாறவே மாறாது. அந்த இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த அந்த வெற்றி அவருக்கு அல்ல, அவருக்காகயே பிசாசி அவர் வெல்லவில்லை, உனக்காக எனக்காக அவரை தோற்கடித்தார். புதிய சிருஷ்டியின் தலையாக அவர் தோற்கடித்தார். அவருக்குள்ளாக நீயும் நானும் ஆளுகை செய்யும்படிக்கு, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு, நிறைவான ஜீவியம் ஜீவிக்கும்படி. ஸோ பார்த்தையா சகோதரனே, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அவர் சாபமானார், நீ சுகஜீவியம் ஜீவிக்கும்படிக்கு அவர் நோயாளியாக தொங்கினார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார். நாம் தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்கு அவர் பாதாளங்களில் இறங்கினார். நாம் நிறைவான ஜீவன் ஜீவிக்கும்படிக்கு அவர் சகலத்திலும் குறைவு பட்டார். This is what happened on the cross. சிலுவையிலே நடந்தது இதுதான். ஆனால் அந்த நேரமும் தான், அதன் பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் இதனுடைய வெளிச்சம் பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்டது. அவ இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. சோ இன்றைக்கு உனக்கு இது கொடுக்கப்பட்டது. சிலுவை உன் வாழ்க்கையிலே மையமாக இருக்க வேண்டும். அதற்குள்ளாகத்தான் சகல ஆசீர்வாதங்களும். நான் வெறும் கையினாலே செய்யப்பட்ட ஒரு சிலுவையை சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. சிலுவையின் மூலம் தான் வெற்றி சிறந்தார். நம்முடைய பழைய மனுஷனாகிய முதல் எதிரியை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெயிப்பது லூக்கா 9:23 கூறப்பட்டபடி அந்த சிலுவையினால் மட்டும்தான், சிலுவையில் அறியப்பட்டு ஜீவியத்தினால் மட்டும்தான் நாங்களும் நாளாந்தம் பிசாசு ஜெயம் கொண்ட ஜீவியம் நாங்கள் ஜீவிக்கலாம். மற்றபடியால் ஜபம் நல்லது, உபவாசம் நல்லது, வேதம் படிக்கிறது நல்லது. But you got to deny yourself. உன்னை நீ எவ்வறுச்சு அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு
என்ன சொல்றாங்க எனக்கு தாங்கினாது.
You have to accept the cross. Let it work within you. So that the life of Jesus will come out. அவருடைய ஜீவன் உனக்குடாய் வெளியாலே வரும். அருமையான தாய், தகப்பனி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த செய்தி நான் சொன்னதுக்காக அல்ல, அவருடைய செய்தி கேட்பதற்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உனக்கு நேர காலத்தையும் கொடுத்து இதை கேட்கும்படிக்கு உனக்கு செய்தார். அது மட்டுமல்ல, மறுபடியும் தொடர்ந்து 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 கேட்கும்படிக்கும் அதை அவர் செய்திருக்கிறார். Can you praise the Lord? Oh, give him thanks. Hallelujah. Oh, give him thanks. அவருக்கு மகிமையும் கனமும் துதியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அவருடைய சிலுவை என்றென்றைக்கும் உன் இருதயத்திலே இருக்கட்டும். சொன்னது போல் சொல்லுங்கள்,
அவருடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன்.
நிகழ்காலம் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். May the Lord bless you.
நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு.
இன்றைக்கு நாளைக்கு அல்ல, அந்த இலவச பாவம் மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளலாம். வேறு ஒரு வழியுமே இல்லை. இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்தை நீ பண்ணலாம். ஆண்டவராக இயேசுவே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக சிலுவையிலே நீர் பாவியானீர், நோய்வாய்ப்பட்டீர், குறைவுபட்டீர். இந்த நாளிலும் உமது இரத்தம் என் பாவங்களை சுத்திகரிக்கட்டும், என்னை மன்னித்தருளும், எனக்குள்ளே வாரும். உம்மை
என்னுடைய தேவனாக, என் இரட்சகராக,
என் கர்த்தராக விசுவாசிக்கு ஏற்றுக்கொள்கிறேன். வாருமாண்டவரே, என்னை
உமது பிள்ளையாக
ஏற்றுக்கொள்ளும், என்னை ஒப்புவிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, ஆமேன்.
இந்த ஜெபத்தை நீ செய்திருந்தால் இயேசுவினை ஏற்றுக்கொண்டார். வேதத்தை பிரசங்கிக்கிற, வேதத்தை விசுவாசிக்கிற, உள்ளபடி சொல்லுகிற ஒரு சபையை நீ ஜெபம் பண்ணி அவருடைய வழி நடத்துதலில் நீ சேர்ந்து கொடு. Read the Bible every day and God will speak to you. வேதத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் வாசித்துக்கொள். தேவன் தாமே உன்னை வழி நடத்துவாராக. Praise the Lord.